الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اذا مات ابن ادم انقطع عمله الا من ثلاث صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له او كما قال صلى الله عليه وسلم وعليكم الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاه وسلام سيدنا النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் சபா தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தகர்ந்து வாழுமாறு அடியனை உங்களை நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை ஒதுக்கி நடப்பது. ஆண் ஒதுக்குவதற்கும் ஹதீஸ் வந்திருக்கிறது, ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களை ஒதுக்கி அவர்களை அவமதிப்பதற்கும் ஹதீஸ் வந்திருக்கிறது. பெரும் சுற்றுலாக்களும் சூழ்ச்சிகளும் பாரிய ஆபத்துகளும் காரிருள் போன்ற குழப்பங்களும் வருவதற்குரிய சில செயல்களை நபியவர்கள் அடுக்கும் பொழுது அதுனா சதீகஹு அக்ஸா அபாஹு என்றார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை நெருக்கி வைப்பான், தந்தையை ஒதுக்கி வைப்பான். நண்பர் சொல்வதை உடனடியாக செய்துவிடுவார். அது ஹரா ஹராமா அது ஹலாலா நல்லதா கெட்டதா என்று பார்க்க மாட்டார். நண்பருக்கு ஒரு பண உதவியா கடன் எடுத்தாவது கொடுத்து விடுவார். ஐந்து வங்கிகளில் 5 கோடி இருக்கும், 1000-10000 ரூபாவை தனது தந்தைக்கு பெற்றோருக்கு கொடுப்பதற்கு பின் வாங்குவார். இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் பாரிய விளைவுகளை ஆபத்துக்களை எதிர்பாருங்கள் என்றார்கள். பெண்ணை பற்றி சொல்கின்ற பொழுது அன்பலிதல் அமசு ரப்தகஹா சியாமத்தினாலுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் ஒரு பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். தன்னுடைய வயிற்றில் 9.5 மாதங்கள் 10 மாதங்கள் சுமந்து கஷ்டப்பட்டு தியாகம் செய்து பெற்றெடுத்த மகள் தாயை அடிமை போன்று பாவிப்பார், வேலைக்காரி போன்று பாவிப்பார். இப்படியான ஒரு நிலைமை வந்தால் கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு படித்துக் கொடுத்த அடையாளங்களில் ஒன்று. கண்ணியமானவர்களே, தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களை ஒதுக்குவதை விட உலகத்திலிருந்தே அனுப்புகின்ற காலம் இன்றிலிருந்து சுமார் 3 வாரங்கள் 4 வாரங்களுக்குட்பட்ட ஊடக செய்திகளிலே ஊர்ஜிதமான செய்திகளிலே பெற்றோரை கொலை செய்த மூன்று சம்பவங்கள் நமது இலங்கை தீபகத்திலே. அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், நாஸ்திகனாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை என்ற உறவு எந்த இனத்துக்கும் உள்ளது, எந்த இனத்துக்கும் உள்ளது. கண்ணியமானவர்களே, ஒருவன் நம்முடைய காதலிக்கு கிஃப்ட் வாங்குவதற்கு தாய் பணம் தரவில்லை என்று தாயை கொலை செய்து தாயுடைய ஆடைகளை களைந்து வேறு யாரோ தாயை கற்பழித்து விட்டு கொலை செய்தது போன்று காட்சிப்படுத்த முனைந்து ஆற்றில் வீசிவிட்டு அதே நபர் நான் தான் கொலை செய்தேன் என்று வாக்கு மூலம் கொடுத்த அந்த தகவலை பார்த்தோம். இன்னொருவன் தந்தையை கொலை செய்துவிட்டு ட்ரெயினுக்கு பாய்ந்து அவனும் தற்கொலை செய்த சம்பவத்தை பார்த்தோம். இன்னொருவன் தந்தையை கொலை செய்த மூன்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் ஷேர் பண்ணுவதோடு நின்று விட்டோம். கனிமன எல்லாமே ஷேர், எல்லாவற்றையும் விநியோகம் செய்கின்ற பரப்புகின்ற ஒரு கேடுகட்ட சமூகமாக நாம் மாறி வருகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொந்த தந்தை எக்ஸலன்ட் பட்டு திருப்பிக் கொண்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முந்தி ஷயா பண்ணிவிட்டு தான் அட்மிட் பண்ணுவார் கொண்டிருக்கிறது. பேஸ்புக்கில் முதலாவது அதை வீடியோ எடுத்து தந்தை துடிக்கின்ற விதத்தை, அப்படிப்பட்ட மிருகத்தனமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். பேஸ்புக், வாட்ஸ்அப், என்ன ஈமோ என்றெல்லாம் வந்து மனிதனை மிருகமாக்குகின்ற சாதனங்கள் தான் இது. நல்லதுக்கு பாய்ப்பவர்கள் இருக்கிறார்கள் துறையில், நல்லது என்றுதான் ஆரம்பிப்பார்கள். நான் மீடியாக்களை பற்றி பேச வரவில்லை, பெற்றோர்களை அவமதிப்பதற்கு மீடியா ஒரு பிரதான காரணம். சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள், சோசியல் நெட்வொர்க் பிரதானமான காரணம். சாபத்துல்லாவையும் அந்த பயானையும் இந்த பயானையும் அந்த இஸ்லாமிய கசீதாவையும் தான் லைக் பண்ணுவார். அடுத்த பேஜில் இன்னும் ஒன்றை லைக் பண்ணினால் யாரோ ஒருவருடைய என்ன குடும்ப ரகசியத்தை அங்கே காணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது பேஸ்புக். எதை லைக் பண்ணிக்கிறோமோ அது அங்கே நமக்கு வந்துவிடும். நல்லதுக்கு தான் தற்கொடங்குவோம், முதலாவது நல்லதை தான் ஆரம்பிப்போம். காலப்போக்கிலே கெட்டதிலே மூழ்கி அதிலே நமது மௌத்து வராமல் அதை நம்மை பாதுகாக்க வேண்டும். ஷேர் பண்ணுவது நான் பேச வருகின்ற இந்த தலையங்கம் பெற்றோர்களுடைய முழு விடயங்களையும் ஒரு கட்டுப்பாடு பேசி முடிக்க முடியாது. சிலர்கள் பெற்றோர்கள் என்றால் யார் என்று அவர்கள் திருமணம் முடித்து பிள்ளை பெற்றும் வரைக்கும் விளங்குவது கிடையாது. பாருங்கள், இவ்வளவு நவீன காலம், வாகனங்கள் எவ்வளவு வேகமாக பயணிக்க முடியும், ஹைவே, ஹாஸ்பிட்டலுக்கு 5 நிமிடத்தில் போய்விடலாம், 10 நிமிடங்களில் போய்விடலாம். இந்த பீரியடிலே, இந்த முன்னேறிய காலத்திலே நமது பிள்ளையை சுமந்திருக்கின்ற நமது மனைவி எவ்வளவு கட்டப்படுகிறார். வியர்வை வரும் பொழுது ஒரு சுவிட்சை தான் தட்டுகிறோம், பேன் சுத்துகிறது, ரிமோட்டை எடுக்கிறோம், ஆன் பண்ணுகிறோம், ஏசி வேலை செய்கிறது, சாப்பாட்டுக்கு விதவிதமான சாப்பாடுகள், பிரயாணம் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் மிக விரைவாக சென்று விடலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, 30 வருடங்களுக்கு முன்னர், 25 வருடங்களுக்கு முன்னர், 40 வருடங்களுக்கு முன்னர், 50 வருடங்களுக்கு முன்னர், 70 வருடங்களுக்கு முன்னர், 80 வருடங்களுக்கு முன்னர் சரத்தையில் பயணம் செய்த காலம். மாத்து சரத்தையில் ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னர் சரத்தையில் பிள்ளை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கே போவது கிடையாது, வீட்டிலே தான் பிரச்சனம். ஒரு வருத்தம் வந்தால் ஒரு நோயாளியை கூட்டிக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்க்க முன்னர் அவருடைய ரூப பிரியலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நமது பெற்றோர்கள் நம்மை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள், எப்படி கஷ்டப்பட்டு நம்முடைய தாய் நம்மை சுமந்திருப்பார். இது கேட்டு கேட்டு குளித்த தலையங்கம் என்று சிந்திக்காமல் நமது வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கிறது என்று பார்ப்போம். வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நான் பிரதானமாக முன்வைப்பது அதிகமான தலைப்புகள் பேசப்படும் பெற்றோர்களை உலகத்தில் கவனிப்பது. பெற்றோர்களை உலகத்தில் நல்ல முறையில் எப்படி மதிப்பது, கவனிப்பது, எப்படி அவர்களை அரவணைப்பது என்று பேசப்படும். சிலர்களுக்கு அந்த துறைசங்கத்தை கேட்டுவிட்டு சிலர் கவலையோடு போவார்கள், மௌத்தாகி விட்டார்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்குரிய விடயங்களை நான் அதிகமாக சுட்டு காட்டுவேன். அதற்கு முன்னர் ஹயாத்தோடு நாம் செய்கின்ற பிரதானமான விடயங்களை சில விடயங்களை கற்றுக் காட்டிவிட்டு நான் தொடர்கிறேன். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை மதித்த விடயத்தில் குர்ஆனில் பல நபிமார்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சுருக்கமாகவும் சிலருடைய விடயங்களை விரிவாகவும் சொல்கிறான். அதிலே இரண்டு நபிமார்களை அல்லாஹ் புகழ்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இரண்டு பேரும் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயும் தந்தையும் இருந்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் மாத்திரம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒபர்ரம் திவாலிதை, அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் தந்தை, பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஒபர்ரம் திவாலிதை, அவர்களுடைய வாயாலை எல்லாம் சொல்கிறான், என்னுடைய தாய்க்கு நான் ஒரு நல்ல பிள்ளை, இதை எல்லாம் புகழ்ந்து சொல்கிறான். இரண்டு நபிமார்களுடைய துவாக்களை சொல்கிறான், இரண்டு நபிமார்களுடைய துவாக்களை பிரதானமாக சொல்கிறான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, ரப்பனா ஃபஸ்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யக்ூமுல் ஹிஸாப், எம்முடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, மூமின்களை மன்னிப்பாயாக, யௌம யக்ூமுல் ஹிஸாப், கேள்வி கணக்கு நடைபெறும் அந்த நாளில் எங்கள் எல்லோரையும் மன்னிப்பாயாக. பெற்றோர்களுக்கு இந்த துவாவை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை அங்கே சொல்லி காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத் சொல்லி காட்டுகிறது, ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக. ஒவ்வொரு நாளும் துவா கேட்க வேண்டிய நாம், கண்ணியமானவர்களே, நமக்கே துவா கேட்காத நாம் எப்படி நமது பெற்றோர்களுக்கு துவா கேட்போம்? ஒவ்வொரு நாளும் ஞாபகம் செய்ய வேண்டிய பெற்றோர்கள் நம்மை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு தாயுடைய கடமைகளை விளங்கி தாய்க்கு உபகாரங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு காலம் இடம் கொடுக்கவில்லை. தாய் சிறிய வயதில், நபியவர்கள் சிறிய வயதில் இருக்கும் பொழுது மரணித்து விட்டார்கள். ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய கபரை தேடி சென்று மிக அந்த கபரை சென்றடைவதற்கே மிக கஷ்டப்பட்டு தான் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாதை அவ்வளவு தியாகத்துக்குரிய ஒரு பாதை, கஷ்டமான பாதை, கல்பாங்கான பாதை, மேடு குழி பள்ளம் மேடு, கஷ்டப்பட்டு போய் நபியவர்கள் இடைக்கிடையே தாயுடைய கபரை தியாகத்து செய்வார்கள். சிறிய வயதில் மரணித்து விட்டார்கள் தாய், ஆனால் தாயுடைய கபரை நபியாகிய பின்னரும் மறக்கவில்லை. எத்தனை பேருக்கு நமது பெற்றோர்களுடைய கபர் இருக்கும் இடம் மறந்து விட்டது? இந்த மையவாடி என்று தெரியும், இடம் தெரியுமா? ஏன் போவதில்லை? சிலர்கள் இரண்டு பெருநாள்களுக்கு மாத்திரம், பெருநாள்களுக்கு மாத்திரம். சில இமாம்களுடைய கருத்து, நபியவர்கள் அப்படி உம்மத்துக்கு காட்டவில்லை, பெருநாள் தினங்களில் கபர்களை தியாரம் செய்வது பொருத்தமற்றது என்று சொல்கிறார்கள். ஏன்? அது சந்தோஷமான நாள், சந்தோஷமான நாட்கள் கவலையை புகுத்தி கொள்ள வேண்டாம். பெருநாளைக்கு கபரை தியாரத்து செய்வது முக்கியமான ஒரு சுன்னத், பிரதானமான அமல் என்று எங்களுடைய குறுகி அறிவுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. கிடைத்தவர்கள், ஆதாரங்கள் உள்ளவர்கள் நம்மிடம் ஒப்படைத்தால் நாம் அதை நண்பர்களிடம் சொல்வோம். சரி, அப்படியாவது போகிறார்கள் என்று அவர்களை நாம் சரி காணலாம். ஆனால் பெருநாளில் கபர் ஜியாரத் செய்வது பிரதானமான அமல் என்று நினைத்து, சுன்னத் என்று நினைத்து செய்யக்கூடாது. அது இதர இதர நாட்கள் வைத்துக் கொள்ளலாம். பெருநாள் சந்தோஷத்துக்குரிய நாள். பெற்றோர்களை வாழ்க்கையில் படாத பாடு படித்து விட்டு, ஒதுக்கி விட்டு, அவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டு பெருநாளை கண்ண கபரை அழைக்கு பின்னர் ஜியாரத் செய்த பயன் என்றும் சிலரை பார்த்து நாம் கேள்விகளை கேட்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களை மதிப்பது போன்று மௌத்துக்கு பின்னரும் அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. உயிரோடு இருக்கின்ற பொழுது நபியவர்கள் அந்த ஜியாரத் செய்கின்ற பொழுது சஹாபாக்களில் ஒரு கூட்டமும் நபியோடு சென்றார்கள். சென்று கபருக்கு பக்கத்திலிருந்து நபியவர்கள் அழுதார்கள், அழுதார்கள் எந்த அளவு அழுதார்கள் என்றால், நபியவர்கள் பக்கத்தில் இருக்கின்றவர்களையும் அழ வைத்து விட்டார்கள். நபியோடைய அழுகையை கண்டு பக்கத்தில் இருக்கின்ற அந்த சஹாபாக்களும் அழுது விட்டார்கள். அந்த அளவுக்கு தாயை ஒரு 5-6 வருடங்கள் தான் தாயோடு இருந்தார்கள், அவ்வளவு பாசம், அந்த அளவு விளக்கம், தாயுடைய உரிமைகளை விளங்குகின்ற வயது வரைக்கும் நபி இருக்கவில்லை. நபியவர்களுக்கு தாயை பற்றி, தந்தையை பற்றி, பெற்றோரை பற்றிய குர்ஆன் ஆயத்துகள் இறங்கவில்லை. சிறிய பருவம், ஓடி விளையாடுகின்ற பருவம், அந்த பருவத்தில் தாயை இழந்த நபி கூட தாயை மறக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தான் நம்ம நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தாய்மாருடைய மௌத்துக்கு பின்னால் கபருடைய ஜியாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னர் கண்ணியமானவர்களே, முதலாவது பெற்றோர்கள் செய்கின்ற தியாகங்களை நாம் கற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் நல்ல 2 ஆயத்துக்களை சொல்கிறான். தாய் எந்த அளவு கஷ்டப்படுகிறார், எந்த அளவு கஷ்டப்படுகிறார், கொஞ்சம் நாம் தனிமையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கஷ்டம் யாரால் சகிக்க முடியும்? 2 ஆயத்துகள் ஹமலத் உம்முஹு வஹ்னன். ஒரு ஆயத் சொல்கிறது, தாய் தன்னுடைய பிள்ளையை சிசுவில் வஹ்னோடு சுமந்தாள். வஹன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. வஹன், வஹன் என்றால் பழகீனம், இயலாமை. என்ன தன்னால் அந்த பெண்ணை பொறுத்தவரை அந்த 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 பாரத்தை வருத்தத்தோடு, பலஹீனத்தோடு சகித்துக் கொள்கிறாள், வைத்துக்கொள். இப்படி ஒரு கட்டம். இனிமராய் சொல்கிறது, ஹமலத்து உம்முஹு குர்ஹன், அந்த தாய் கஷ்டத்தோடு சுமக்கிறாள். கஷ்டமும் பலகீனமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், எப்படி கஷ்டம்? நடைமுறை உள்ளதை பார்ப்போம், நடைமுறை உள்ள கஷ்டங்களை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்த இடத்துக்கு பிரயாணம் செய்ய முடியாது, கீழ் மாடியிலிருந்து மேல் மாடி சேர முடியாது, மேல் மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு இறங்க முடியாது. சில கட்டங்களிலே ஒரு தும்மல் போகும் பொழுதே அவர்களுக்கு விளங்குவதற்கு சொல்கிறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த தும்முகின்ற பொழுது, இருமுகின்ற பொழுது, அவர்களுக்கு உடம்பிலே ஒரு ஒரு துடிப்பு ஏற்படுகின்ற பொழுது, அவர்களுக்கு சில நேரம் சிறுநீர் கூட சுத்திவிடும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை சுமக்கிறார்கள், ஒரு சப்பை விட்டார்கள், சாப்பாட்டு சப்பையிலே ஒவ்வொரு விரும்பிய சாப்பாடுகளை சாப்பிடுவார்கள். கற்பிணி தாய் இருப்பார், நமது தாயும் நம்மை சுமந்த பொழுது இப்படித்தான் இருந்தார். ஒரு சாப்பாட்டில் கையை வைக்கும் பொழுது சிலர் கையை தட்டி விடுவார்கள், மகள் உனக்கு இதை சாப்பிட முடியாது, இது சூடான சாப்பாடு, உனது வயிற்றில் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு இது ஆபத்து, எனக்கு பிடித்த சாப்பாடு, எனக்கு நல்ல விருப்பமான சாப்பாடு, கொஞ்சம் பொறுக்கத்தான் வேண்டும் நீ, இன்னும் ஒரு 5-6 மாதங்களுக்கு என்று தட்டி விடுவார்கள். மற்றவர்கள் எத்தனையோ ருசியான சாப்பாடுகளை சாப்பிடுகின்ற பொழுது பலருக்கும் தேவைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசையை கட்டுப்படுத்தினார்கள். யாருக்காக? வயிற்றில் இருக்கின்ற நமக்காக, நமக்காக. நாம் ஒவ்வொரு இப்பொழுது தாயுடைய வயிற்றுக்குள் இருந்தோம் என்ற ஒரு சிந்தனையில் இப்பொழுது இருப்போம். நம்முடைய தாயின் வயிற்றில் எனக்கு தாய் அந்த நேரத்தில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார். ஒரு பிரயாணம் போக வேண்டும், குடும்பத்தில் எல்லோரும் தயாராகி விட்டார்கள், எங்கே 3-4 மடித்தியாரங்கள் பிரயாணித்து ஒரு நெருங்கிய உறவினருடைய கல்யாணம், எங்கே போக வேண்டும்? உதாரணமா ஒரு மலை பிரதேசம், கண்டிக்கு போக வேண்டும். கற்பிணித்தாய், உனக்கு போக முடியாதுமா, உனக்கு அந்த பயணம் ஒத்து வராது, அந்த பயணத்தால் உனக்கு உனக்கும் பிள்ளைக்கும் ஆபத்து, நெருங்கிய நெருங்கிய உறவினருடைய கல்யாணம், நெருங்கிய நந்தியுடைய கல்யாணம், நான் கட்டாயம் போக வேண்டிய கல்யாணம் இல்லைம்மா, உனக்கு பயணம் போக முடியாது. எல்லோரும் குடும்பத்தோடு திருமணத்துக்காக செல்கின்ற பொழுது வீட்டில் யாரோ ஒருவர் துணைக்கு வைத்து விட்டு போவார்கள், அல்லது கணவன் இருப்பார், நம்ம தந்தை இருந்திருப்பார், யாரும் வீட்டில் இல்லாத பொழுது நமக்காக தனிமையில் வாடிய அந்த தாய். அப்ப எத்தனை தனிமைகள் நமக்காக கண்ணியமானவர்களே, பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வருத்தம் சுருக்கமா சொல்லிவிட்டு பிரதானமா மௌச்சுக்கு பின்னர் செய்ய வேண்டிய உடைகளை பற்றி காட்டுவேன். பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வருத்தங்களில் அன்னையில் ஒரு ஆய்வை காண கிடைத்தது. பெரும்பாலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவர் படுகின்ற வருத்தம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தாங்க முடியுமா நம்மால் என்று ஒரு யூனிட் கணக்கு போட்டிருந்தார்கள், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஒரு மனிதனால் தாங்க முடியுமான வருத்தம் என்று ஒரு அளவை போட்டிருந்தார்கள். அதை விடவும் நினைக்கிற பெரும்பாலும் 47 என்று பெரும்பாலும் அளவு நமக்கு தேவையில்லை. ஒரு மனிதரால் தாங்க முடியுமான அந்த வருத்தத்தை விட இன்னும் மேலதிகமாக ஒரு 12 வீதம் அந்த வருத்தம் இருக்கிறது. ஒரு மனிதரால் மேக்சிமம் தாங்க முடியுமான வருத்தம், அந்த வருத்தத்தை விட ஒரு 12 அல்லது 10 மேலதிகமான வருத்தத்தோடுதான் நமது தாய் நம்மை பெற்றெடுக்கிறார். அந்த ஆய்வில் மேலதிகமாக இன்னும் விளங்கப்படுத்துவதை சொல்கிறார்கள். அந்த வருத்தம் என்ன வருத்தம் தெரியுமா? ஒரு மனிதருடைய உடம்பில் 100 முள்ளுகள், 100 எலும்புகள் ஒரே தடவையாக உடைகின்ற வருத்தம். ஒரு மனிதருடைய உடம்பில் 100 முள்ளுகள் ஒரே தடவையாக உடைகின்ற வருத்தம். ஒரு விரல் உலுக்கினால் தாங்க முடியுமா நம்மால்? கையில் ஒரு விரல் உலுக்கினால் 5 கிலோ தூக்க முடியுமா? நம்மால் ஒரு புடி சோற்றை சாப்பிட முடியுமா? 100 முள்ளுகள் உடைகின்ற வருத்தத்தை தாங்கி பெற்றெடுத்த தாய் தந்தையை எப்படி நடத்துகிறோம்? அந்த தாயை எப்படி வைத்திருக்கிறோம்? எத்தனை மாதங்களுக்கு ஒருத்தா அந்த தாயுடைய முகத்தை பார்க்கிறோம்? ஒரே பாதையில் தான் இருப்பார்கள். முகம் பார்த்து 30 நாட்கள் 30 மாதங்கள் இருக்கும். பெருநாளைக்குத்தான் சிலர் பெற்றோரை சந்திப்பது. ஹயாத்தோடு இருந்து கொண்டே மவுத்தாக்கி விட்டோம். ஹயாத்தோடு அவர்களுக்கு கபரை விட நெருக்கடியான வாழ்க்கை கொடுத்து விட்டோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியவர்கள் முடியுமாக இருந்தால் தூர பகுதியா கிழமையில் ஒரு நாள் சந்திக்க முடியுமா? சந்திப்போம். மாதத்தில் ஒரு நாள் முடியுமா? சந்திப்போம். அவர்களை சந்தித்தவர்களை பார்ப்பதே ஒரு பாதை. பெற்றோரை பார்த்து புன்முறுவலாக நல்ல சந்தோஷத்தை பார்ப்பது ஒரு அல்லாவுக்கு பொருத்தமான விருப்பமான அமல். கண்ணியமானவர்களே, அப்படி கஷ்டப்பட்டு பெற்றவர்கள் தான் நமது தாய் தந்தை. நமக்காக தந்தை எத்தனை வியர்வைகள், எத்தனை இரத்தங்கள், எத்தனை நேர சாப்பாடு தியாகம், தான் பசியோடு மூளை தூக்கி என்ன சேமதி ஆவாரம் செய்து விறகு வெட்டி தனது பசியை பொறுத்துக் கொண்டு பிள்ளைக்காக செலவழித்து பிள்ளைக்காக பால் மாவும் பிள்ளைக்காக உணவும் பிள்ளைக்காக தேவையான மருந்துகளும் வாங்கி கொடுப்பதற்கு எத்தனை பசியோடு நமது தந்தைமார்கள் நமக்காக கஷ்டப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது போன்ற முன்னே காலத்து தொழில்கள் இப்பொழுதாக இருந்து இப்பொழுதே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நவீன காலத்தில் 30-40 வருடங்களுக்கு முன்னர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார்கள்? என்ன செய்தோம் இவர்களுக்காக? கண்ணியமானவர்களே, என இவர்களை திருப்திப்படுத்தாமல் நாம் எவ்வளவு அமல் செய்தாலும், எத்தனை ஹஜ் முடித்தாலும், எத்தனை உம்ரா முடித்தாலும், எவ்வளவு பெரிய இபாதத் செய்தாலும், எத்தனை 1000 குர்ஆன் ஓதி முடித்தாலும், எத்தனை கோடிக்கணக்கான ஜிக்ர்கள் செய்திருந்தாலும், கண்ணியமானவர்களே, இவர்களுடைய துஆ இவர்களுடைய சந்தோஷம் இல்லாமல் சுவர்க்க வாடையை கூட நுகர முடியாது. சுவர்க்க வாடையை கூட நுகர முடியாது. கடைசி நேரத்தில் நாம் வாழ்க்கை முழுக்க நமது வாயில் ஜிக்ரை மொழிந்தாலும், தாய் தந்தையுடைய உறவை துண்டித்திருந்தால், தாய் தந்தையுடைய மனதை புண்படுத்தி இருந்தால், கடைசி நேரத்தில் களிமா வாக்கி வராது, களிமா வராது. நம்மை விட பெரிய மனிதர்களுக்கு எல்லாம் வரவில்லை. அல்பமா அதிகம் அவனொரு சகாபி தூங்க முன்னரும் கடைசியாக பார்த்தது நபியுடைய முகத்தை. தூங்கி விழித்து முதலாவது காண்கின்ற முகமும் நபியுடைய முகம். கேட்கின்ற பேச்செல்லாம் நபியுடைய பேச்சு. வகி இறங்குவதை, நபிக்கு இறங்குவதை கண்ணால் கண்ட சகாபாக்கள். குர்ஆன் இறங்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள். அல்சமா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்லினான். இந்த தலைப்பை முடித்து மௌத்துக்கு பின்னால் செய்ய வேண்டிய விடயங்களை சுருக்கமாக காட்டுகிறோம். நாம் இபாதத்துடைய துறையில் முன்னேறலாம். அஹ்லாக்கில் நாம் ஃபெயிலாக இருந்தால் நமக்கு இறுதி முடிவு மோசமாக அமையும். அவர் களிமா கடைசி நேரத்திலே களிமா வாக்கி வராமல் தடுமாறுகிறார். பக்கத்திலிருந்து நபி அவர்கள் கடிமா ஞாபகப்படுத்துகிறார்கள். இதைவிட பெரிய சங்கராத் கண்ணியமான சங்கராத் இருக்கிற பக்கத்தில் நபி, பக்கத்தில் நபி என்று கடிமா ஞாபகப்படுத்துகிறார்கள். கடிமா வரவில்லை. கேட்டார்கள் சஹாபாக்களிடம், அத்தானை சொல்லி சரி தொழுகையாளிதானே, புதாதவருக்கும் கடிமா வராது என்பதை சொல்கிறார்கள். தொழுகை உதாசீனம் செய்பவருக்கும் கடிமா வராது. கண்ணியமானதே தொழுகையாளிதான் என்று கேட்டார். தொழுகையாளி என்ன பிரச்சனை இவருடைய? கடிமா ஞாபகம் வரவில்லை, நான் ஞாபகப்படுத்தி வரவில்லை என்ற கருத்தில் கேட்டார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், யார் சொல்லல்வா, இவருக்கும் தாய்க்கும் இடையில் பிரச்சனை. தாயுடைய மனதை புண்படுத்தியவர், கூப்பிடுங்கள் தாயை, மன்னித்து விடுமா, மகனை மன்னித்து விடு, மன்னிக்க மாட்டேன், என்னை படாத பாடுபடுத்தியவன், கஷ்டப்படுத்தியவன், துன்புறுத்தியவன், மன்னித்து விடு, இல்லாவிட்டால் ஒரு பத்து இந்த நெருப்பை காட்டி சொன்னார்கள், நான் இந்த நெருப்பில் உன்னுடைய மகனை போட நீ விட்டுக் கொடுப்பாயா, இந்த நெருப்பு கிடங்கி மகனை போட போகிறேன், அல்லது நெருப்பை மூட்டை சொன்னார்கள் என்றும் ரிவாயத் வந்திருக்கிறது. அந்த நெருப்பில் போட நான் உன்னுடைய மகனை போடுவதற்கு நீ விட்டுக் கொடுப்பாயா, இல்லை விடமாட்டேன், எவ்வளவுதான் நான் பெற்றவர்களுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களுடைய மனசு நம் மீது பாசமாகத்தான் இருக்கும், உள் மனதில் பாசம் இருக்கும். அவர்கள் ஏசலாம், அடிக்கலாம், அவர்கள் சற்று கடினமாக பேசலாம், நம்மை திருத்துவதற்காக, நம்மை கண்டிப்பதற்காக, அவருடைய உள்ளத்தில் நம்மை பற்றிய வெறுப்பு இருக்காது, எனது பிள்ளை, எனது இரத்தம், எனது ஈரக்குலை என்ற அந்த உணர்விற்கும் சொன்னார், நான் மன்னித்து விட்டேன், நான் நெருப்பில் போட விட மாட்டேன். சொன்னார், நீ மன்னிக்காவிட்டால் நரகத்துக்கு போய்விடுவார். என்னுடைய சஹாபி என்று நபியவர்கள் பேசவில்லை, நீ மன்னிக்காவிட்டால் என்னுடைய தோழராக இருந்தாலும் நரகம்தான் போவான். அப்பொழுதுதான் அந்த தாய் மன்னித்தார். மன்னித்த பிறகுதான் அவருடைய வாயிலிருந்து கலிமா வெளியானது. எத்தனை பேருக்கு சக்கராத் எப்படி அமைய போகிறது? அந்த பெற்றோர்களுடைய உறவை வைத்தமையில். எனது கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள கடமைகள், நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பெற்றோருடைய கபரை ஜியாரத்து செய்வது. கபரை ஜியாரத்து செய்யும் பொழுது அதற்குரிய துவாக்கள், அதை இங்கு விரிவாக பேச முடியாது, அதனுடைய ஒழுக்கங்களை பேணி அங்கு போய் ஒப்பாரி வைப்பதோ, நீங்கள் இல்லையே பிரிந்து விட்டீர்கள் என்று வாயால் முணங்குவதோ அல்ல, அவர்களுக்காக துவா கேட்பது, அவர்களிடம் துவா கேட்பதல்ல, அவர்களுக்காக அல்லாவிடம் நாம் துவா கேட்பது. அடுத்ததாக ஒரு விடயம் தான், பெற்றோர்களுடைய மனதில் இருந்த ஹலாலான ஆசைகள். உதாரணமாக தாய் தந்தை வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜை செய்ய வேண்டும், ஒரு உம்ராவை செய்ய வேண்டும் ஒரு ஆசை இருந்திருப்பார்கள். அது நமக்கும் தெரியும், நம்மிடம் சொல்லியிருப்பார்கள். நான் இதை ஞாபகப்படுத்தும் பொழுது இடையில் சுட்டி காட்டுகிறேன், கண்ணியமானவர்களே, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், பத்து ஹஜ் முடித்திருப்பார்கள், ஒரு வருடத்துக்கு மூன்று உம்ரா என்று பத்து வருடம் வைத்தாலே 30 உம்ராக்கள். யாரையும் குறை சொல்வது கிடையாது, சுட்டி காட்ட வேண்டிய கட்டம். பெரிய வசதி உள்ள வாழ்க்கை, பெரிய வாகனம், பெரிய மாளிகை, வெளிநாடிலும் அவர்களுக்கு, வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்கள் இருக்கலாம், பிளேக்கள் இருக்கலாம், நாட்டிலும் பல ஊர்களிலே குளிர்காலத்தில் இங்கு, சூடு காலத்தில் அங்கென்று இருக்கலாம். ஆனால் பெற்றோர்களுடைய வீட்டை பார்த்தால் இவர் பிறந்த வீட்டில் தான் இங்கே இருக்கிறார்கள். இவர் பிறக்கும் பொழுது இருந்த குடிசை, கண்ணியமானவர்களை நம்மை ஆளாக்கியதையா? நாம் இந்த ஹாஜியாராக இருக்கலாம், நாம் ஒரு டிரெக்டராக இருக்கலாம், நாம் ஒரு பிரின்சிபலாக இருக்கலாம், ஏன் நாம் ஒரு அமைச்சராக இருக்கலாம், நாம் ஒரு ஜனாதிபதியாக மாறலாம். நாம் இலங்கையிலே பணக்கார பட்டியலில் முதல் 10 பேர்களில் உள்ளடங்கலாம், ஏன் நமது ஊரிலே நாம் முதல் தர பணக்காரனாக இருக்கலாம். நமது பெற்றோர்கள் நம்மை விட வசதியாக வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள். பெற்றவுடன் அநாதை மடத்திலும், பெற்றவுடன் உன்னை வளர்க்க முடியாது என்று காட்டிலும் சாக்கடையிலும் போட்டுவிட்டு எத்தனை பெற்றோர்கள் என்று போய்விடுகிறார்கள். பத்திரிகையில் பார்க்கிறோம், பிறந்த சிசு குழந்தை, 2 மாத குழந்தை, 1 வார குழந்தை சாக்கடையில், குப்பை தொட்டியில், காட்டுக்குள், காணுக்குள், இனம் தெரியாத குழந்தை என்று பார்க்கின்ற எத்தனை தகவல்கள் நம்மையும் விட்டிருந்தால் இன்று ஹாஜியாரானா, இன்று போஸ்டா, இன்று மேனேஜரா, இன்று டிரெக்டரா, அல்லது யாரோ தாய் தந்தை தெரியாத ஒரு அனாதையா? அரசார்களே ஆளாக்கினார்களே, படிக்க வைத்தார்களே, அவர்களை ஒதுக்குகின்றனர், என்ன படிப்பு, என்ன பணம், என்ன பதவி, இன்னும் அவர்களை ஒரு உம்ராவுக்கும் அனுப்பாத எத்தனையோ சிப்பாத்திய சாலைகள் நம்ம இருக்கிறார்கள்.
ஒரு உம்ரா செய்வதற்கு ஒரு லட்சத்தை செலவழித்த மனதில்லாத கோடீஸ்வரர்கள் இன்றிருக்கிறார்கள். சிலர் மனைவியுடைய பேச்சை கேட்டாடுகிறார்கள், மனைவியுடைய குடும்பத்தை டெவலப் பண்ணுகிறார்கள், பெற்றோருடைய குடும்பத்தை பின்னோக்குகிறார்கள். சிலர் பெற்றோருடைய குடும்பத்தை டெவலப் பண்ணி மனைவியுடைய குடும்பத்தை பின்னோக்குகின்றவர்களும் இருக்கிறார்கள். உண்மையான தீன்தார் இரண்டையும் ஈக்குவலா பார்ப்பான். அனுப்ப முடியுமாக இருந்தும் அனுப்பாமல் இருக்கிறோம். கனிமனுடைய மூன்று உம்ராவில் ஒரு உம்ராவை தியாகம் செய்து நமது பெற்றோர்களை அனுப்புவோம், அவர்களுக்கு காட்டுவோம். மடியில் வைத்துக் கொண்டு அந்த சிறு வயதில் நம்மை முஅல்லிமிடம் முஅல்லிமாவிடம் அனுப்ப முன்னர் ஸஹாபத்துல்லாஹி பற்றி சொல்லி தந்தவர் யார்? மக்கா நகரில் நபி பிறந்தார் என்று பாட்டை படித்து தூங்க வைத்தவர் யார்? மதீனா நகரில் அவர் மறைந்தார் என்ற பாட்டை மாலியம் படித்து தர முன்னர், இஸ்லாம் பாடத்தில் படிக்க முன்னர், நமது மடியில் நம்மை மடியில் வைத்து சொற்களிலே ஆற்றுகின்ற பொழுது நமக்கு சொல்லித் தந்தது நம்ம தாய் தந்தை அவர்களே இன்னும் காபத்துல்லாவை மதீனாவை காணாமல் இருக்கிறார்கள். நாம் 10, 20, 30 தடவைகள் கண்டு விட்டோம் என்றால் என்ன பிள்ளைகள் நாம்? எனவே அவர்களை அனுப்புவோம். ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக முதலாவது அதை நீ பேசும். மரணித்து விட்டார்களா? நாம் நமது ஹஜ்ஜை முடித்து விட்டோமா? நமது உம்ராவை முடித்து விட்டோமா? அவர்களுடைய பெயரில் நாம் ஹஜ் செய்வோம். நம்மால் முடியாதா? பொருத்தமான ஒருவரை, ஒரு அனுபவம் உள்ள ஒருவரை, நல்ல தக்குவாதாரி ஒருவரை, ஏற்கனவே ஹஜ் முடித்த உம்ரா முடித்த ஒருவரை அனுப்பி வைப்போம். அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவது ஒரு கடமையில் ஒன்று. அடுத்தது அவருடைய கடன். தந்தை வியாபாரம் செய்கின்ற பொழுது ஏதாவது கொடுக்கல் வாங்கல் முன்ன பின்னாக இருக்கும். தந்தை கொடுத்த செக் எல்லாம் ரிட்டன் ஆகும். தந்தை தந்தார் கபருக்கு போய்விட்டார், அவரோடு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விட்டால் நீங்கள் குற்றவாளிகளாகும். ஏன்? தந்தையுடைய பிசினஸ் இப்பொழுது உங்களுடைய கையில் வந்திருக்கிறது. தந்தை மௌத்தாக முன்னர் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், உங்களுடைய செக்குக்கு எல்லாம் எங்களுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொன்னால் தந்தையுடைய கபரில் நெருப்பு மூட்டுகிறீர்கள். விரும்புவோமா தந்தையுடைய கபரில் நெருப்பு மூட்டுவதற்கு? கடன் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவரை. எனவே கடன்களை நிறைவேற்றுவோம். அதற்கு ஏராளமான சம்பவங்கள் வந்திருக்கின்றன கடன்களை நிறைவேற்றுகிற விடயத்தில். அடுத்ததாக தந்தை செய்த சேவைகளை, பெற்றோர் செய்த நல்ல சேவைகளை நாம் தொடர வேண்டும். நாம் அதற்கு மாறு செய்தால் நமது பொருளாதாரம் அழியும், நமது பொருளாதாரம் அழியும். தந்தை இருக்கும் பொழுது இருந்த பரக்கத் இருக்காது. தந்தை இருக்கும் பொழுது ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, பொது சேவைகள், மக்களுக்கு உதவியா, எல்லா சேவைகளிலும் முன்னின்றார். பிள்ளைகளுடைய கையில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்த பொழுது, அந்த பொருளாதாரம், அந்த சொத்து வந்த பிறகு நாங்கள் செலவழிக்க மாட்டோம் என்று கஞ்சத்தனம் காட்டுவோம் என்றால் பெற்றோருக்கு நாம் செய்கின்ற துரோகம் முதலாவது. அடுத்ததாக நமது சொத்தடையும். அதே போல நிகழ்வை நான் சொல்லி இந்த தலைப்பை நான் முடிக்கிறேன். சூரத்துல் கலம் இதே ஒரு நிகழ்வை எல்லாம் சொல்கிறான். சூரத்துல் கலம் அதிலே ஒரு தந்தை இருந்தார், யமன் நாட்டில் நடந்த சம்பவம். அவர் பெரிய ஒரு படை வல்லன், பரோபகாரி. அவர் எல்லா நல்ல விளையங்களுக்கும், அவர் பெரிய காணி பூமியில் விவசாய நிலங்களுக்கு சென்ற காரர். அறுவடை நடக்கும், அறுவடையிலே பங்கு பிரிப்பார், முழு அறுவடையும் பிரிப்பார். அதில் ஒரு பங்கை அப்படியே மூன்றில் ஒரு பங்கை ஒதுக்கி விடுவார், மூன்றில் ஒரு பங்கை ஒதுக்கி விடுவார். யாருக்கு? ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, விதவைகளுக்கு, இது ஊரில் இருக்கின்ற கஷ்டமானவர்களுக்கு என்று ஒதுக்கி விடுவார். அந்த பங்கை குடும்பத்துக்கு ஒரு ஒரு வித்து கூட, ஒரு மணி கூட எடுக்க மாட்டார், ஒரு மூடை கூட எடுக்க மாட்டார். ஏழைகள், அநாதைகள், விதவைகள், கஷ்டப்படுகின்றவர்கள் எல்லோரும் அறுவடை நாளில் அவருடைய வயலுக்கு வந்து விடுவார்கள், எங்களுக்குரிய பங்கை நாங்கள் எடுத்து வருவோம் என்று. மௌத்து வரைக்கும் செய்தார். மௌத்தாகிய பிறகு பிள்ளைகளுக்கு வந்து சொத்து. இன்று நாம் பார்க்கிறோமா இல்லையா? நமது ஊரிலும் பார்ப்போம், நமது நாட்டிலும் பார்ப்போம். தந்தை இருந்த நேரத்தில் இருந்த பரக்கத் பிள்ளைகளுடைய கையில் இல்லை. தந்தை இருக்கும் பொழுது 10 கடை இருந்தது, இந்த ஒரு கடையும் இல்லை. தந்தை இருந்த பொழுது 10 வீடு இருந்தது, இன்று இருக்கின்ற வீடே கூலி வீடு. ஏன் தெரியுமா? தந்தையுடைய அந்த சதக்கா தான தர்மத்துடைய வாசலை பிள்ளைகள் மூடி விடுகிறார்கள். முஸ்லிபத்து வருகிறது. இந்த பிள்ளைகளுக்கும் அதுதான் நடந்தது, அந்த சம்பவத்தில் தான் வருகிறது. பிள்ளைகள் யோசித்தார்கள், தந்தை இருக்கின்ற பொழுது ஏழைகள், அநாதைகள், விதவைகள், பொது சேவைகள் என்ன நலன்புரி என்று செய்து கொண்டிருந்தார். நாம் அப்படி தோஷகரமாக நடக்கக்கூடாது. நமது பொருளாதாரம் நமக்கு மாத்திரம் என்ன, குறுகிய மனப்பான்மை. தந்தை செய்த சேவைகளை துண்டித்தார்கள். அறுவடை நாளில் யாரும் வர முன்னர் அதிகாலையிலே சென்று விட வேண்டும். இருட்டோடு இருட்டாக சூரியன் சரியாக உதிக்க முன்னர் அதிகாலை தஹஜ்ஜுத் நேரத்தில் போய் அறுவடை செய்து விட்டு வருவோம். போகிறார்கள் எல்லோரும் போய் மெதுமெதுவாக நடக்கிறார். குரான் எப்படி சம்பவம் வருகிறது? பேசாமல் மெதுமெதுவாக நடக்கிறார்கள். இன்று அறுவடை தினம் என்று தெரியும், வந்து விடுவார்கள். ஏழைகள் அனாதைகள் கட்டப்படுபவர்கள் வர முன்னால் நாம் அறுவடை செய்து எல்லாவற்றையும் நாம் கொண்டு வர வேண்டும். போய் நேராக போய் தங்களுடைய அந்த வயல், தங்களுடைய விவசாய பூமிக்கு முன்னால் நின்றார்கள். அறுவடை செய்துவிட்டு மீண்டும் ஒருமுறை விவசாயம் செய்வதற்காக அந்த பேலன்ஸாக இருக்கின்ற மரங்களை, அந்த எஞ்சி இருக்கின்ற செடிகளை, அந்த கதிர்களை கட்ட வைத்து விடுவார்கள். காணி வயல் அப்படி நெருப்பு பற்றி எரிந்திருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட வயல் போன்று இருக்கிறது. சொன்னார்கள், நாங்கள் வழிதவறி வந்து விட்டோமோ தெரியாது, எங்களுடைய வயல் அல்ல இது, இது வேறு யாருடைய ஒரு வயல், யாருடைய விவசாய பூமி, வழி தவறி வந்து விட்டோம் போன்றிருக்கிறது என்று தடுமாறுகிறார்கள். அதில் ஒருவர் சொன்னார், ஒரு சகோதரர்களில் ஒருவர், இல்லை நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த ரிஸ்கை எமக்கு அல்லாஹ் தடுத்து விட்டான், தந்தை கொடுத்தது போன்று நாம் கொடுக்காமல் கஞ்சத்தனமாக தந்தையுடைய சேவையை இல்லாமல் ஆக்கினோம், நமது பொருளாதாரத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். கனிமனை தந்தை தாய் தந்தை செய்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதும் பிரதானமான கடமை. அவர்களுக்காக துவாய் செய்வார், சதக்கா ஜாரியாக்கள் வசதி இருக்கிறதா, ஒரு மஸ்ஜித் கட்ட முடியும், அவருடைய பேரவர் மஸ்ஜித், மஸ்ஜியுடைய தலைப்பாடங்கள் பேனாக இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், மஸ்ஜியுடைய கட்டுமான பணிகளுக்கு என்ன கல்லாக இருக்கலாம், சீமெண்டாக இருக்கலாம், பெயிண்டாக இருக்கலாம், இப்படியான ஒரு ஹவுலை டாய்லெட்டை கட்டி கொடுக்கலாம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் மரணித்தது இந்த தலைப்பை யாரும் தவறாக விளங்கக்கூடாது, சற்று கவனமாக விளங்குங்கள். இதை ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் இந்த தலைப்பை பூர்த்தியாக முடிக்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல போகின்ற தலைப்பை நீங்கள் பூர்த்தியான விழிப்புடன் கேட்க விளங்கலாம். ஒவ்வொரு வருடமும் தாய் தந்தையருடைய பெயரில் சாப்பாடு கொடுக்கிறோம். கர்த்தம் என்ற பெயர், கஷ்டம் என்ற பெயர், இது கூடாது, இசிற்கு இது பிஜா என்று நான் சொல்ல வரவில்லை. இன்று கஷ்ட சாப்பாட்டுடைய செலவு எங்கு சென்று முடிகிறது தெரியுமா? நைவேத்தம் சொல்ல வரும். இந்த பணத்தில் அவருடைய கபருக்கு நிரந்தர நன்மை போகின்ற வழிகளை தான் சொல்ல போகிறேன். ஒரு சாப்பாடு என்றால் சில நாட்கள், மாதங்கள், வருடங்கள் உட்பட்ட காலம், ஒரு கட்ட சாப்பாடு நடந்திருக்கிறது பாருங்கள். கல்யாணத்தை விட மேலே போகிறது, வலிமாவை விட மேலே. ஹோல் புக் பண்ணி அந்த ஹோல் நினைக்கிறேன். பெரும்பாலும் எந்த ஹோல் என்றும் எனக்கு தெரியும், ஊர் பெயரோடு நான் தகவல் குறை சொல்லவில்லை. எந்த அளவு நான் போயிருக்கோம், அந்த பணத்தில் எவ்வளவு இப்படியான பணிகள் செய்யலாம், ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், அனாதைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், தொழில் இல்லாத ஏழை பாலிசர்களுக்கு தொழில் வாங்கி கொடுக்கலாம், தொழில் இல்லாத ஏழை குமரிகளுக்கு சுய தொழில்களை வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கலாம், எத்தனை நோயாளிகளுடைய ஆபரேஷனுக்கு செலவழிக்கலாம், எத்தனை ஏழை குமரிகளுக்கு தங்கம் பவுன்களை போட்டு திருமணம் முடித்துக் கொடுக்கலாம், ஒரு பவுன் நகை போடலாம். 2 லட்சம் குறைந்திருந்த போலுடைய செலவோ, 2 லட்சம் பே பண்ண வேண்டிய ஹோல், எத்தனை சகன் சாப்பாடு தெரியுமா? 650 சகன், 650 உறுதியான தகவல். நான் ஊர் பே சொல்ல மாதிரி எனக்கு உறுதி, அந்த சாப்பாட்டுடைய தகவல் எந்த ஹோல் எனக்கு 100% உறுதியான தகவல், 650 சகன். பொதுவாக கட்ட சாப்பாடுலே சுத்தலந்த கல்யாண சாப்பாடு ஆச்சரிய சீர் பறந்து போன்று நினைப்பாங்க. ஆச்சரைக்கு கத்த சாப்பாடு ஒரு பருந்து போன்று, ஆச்சரைக்கு போட்ட சாப்பாடு தான் நமது நாட்டில் விலை கூடியது. 3000 குறைய ஒரு சகனுக்கு விலை போட முடியாது, 3000 குறைய விலை போட முடியாது. சரி, ஒரு 1000 ரூபாயை கழித்து விட்டு 2000 போடுவோம், அவர்களோடு இறக்கப்பட்டு 2650 என்பதுக்குங்கள். 50 சகனை லெஸ் பண்ணுவோம், 2000 போடுவோம், 2012 எவ்வளவு, எத்தனை லட்சம்? 3000 போட்டால் 600 வைத்தால் 18 லட்சம், ஹோலிக்கு 2 லட்சம், 20 லட்சம் செலவழித்து சாப்பாடு, சாப்பாடை சாப்பிட்டவர்கள் துவா வந்து விட்டா போவார்கள், பிரியாணி விரும்பி வந்தவர்கள் சொல்வார்கள் பிரியாணி போட தெரியாத கஞ்சர்களுக்கு என்பார்கள், நோயாளி சொல்லுவான் நமக்கு நோய் என்று தெரியாதா பிரியாணியை போட்டிருக்கிறார்கள் என்று போவார்கள் கூட்டம், சுங்கக்கோழி வைத்தால் முழு கோழி வைக்க தெரியாதா என்று 50 பேர், கிளாஸிலே கூல்ட்ரிங்க் வைத்தால் மெகா வைக்க தெரியாதா என்று 50 பேர். வந்த 650 சகனிலே 650 பேர் சகன் பூர்த்தியாக இருக்குமா? கண்ணியமானவர்களே, சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் மரகம் குத்துவா? மரகமாவுக்கு துவா. ஆனால் இந்த 20 லட்சத்தை 2 லட்சத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வாங்க மக்களுக்கு பக்தியை சந்தேகங்கள். 20 லட்சம் செலவழிக்க போகிறோம் எங்களுடைய தாய் தந்தையுடைய வருட கட்டத்துக்கு, 2 லட்சம் பள்ளி கொதிக்க போகிறோம், என்ன தேவை இருக்கிறது, மேல்மாடி கட்ட போகிறோம், சுழப்பை போடுங்கள், மதரசாவுக்கு போங்கள், என்ன தேவை இருக்கிறது, அங்கே சொல்வார்கள், பாடசாலைக்கு போங்கள், 2 லட்சம் தெரிந்து கொண்டு என்ன தேவை இருக்கிறது, நமக்கு ஒரு லெப்ட் தேவை, அந்த லெப்டை கட்டி தாருங்கள், நமக்கு ஒரு ஒரு வகுப்புடைய பல பாடங்கள் தேவை, 2 லட்சம், இன்னும் 2 லட்சம் தெரிந்து கொண்டு போங்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய ஏழைகளை, எத்தனை குமரிகள் கல்யாணம் முடிக்காமல் தங்க நகை போட முடியாமல் இருக்கிறார்கள், இதோ 2 லட்சம் இடம் இருக்கிறது, 50,000 வீதம் 4 பவுன் நகை நான் செய்து தருகிறேன், 4 குமர்களை கரை சேர்க்கலாம், 2 லட்சமாக 10 பிரிவுகளில் நிரந்தர தர்மம் செய்யலாம். சாப்பாடு கொடுப்பது கூடாது என்று சொல்ல வரவில்லை, அதை விட சிறந்ததை செய்யுங்கள் என்று புத்திமதியை நான் தாழ்வாக சொல்லி முடிக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, தாய் தந்தையருக்கு இப்படி சதக்கா ஜாரியாக்களை செய்வோம். இப்படி செய்தால் அழியாது முடியாது, சாப்பாடு ஜெமித்துவிடும், மனசர கூடத்துக்கு போய்விட்டால சாப்பாட்டுடைய அந்த காலம் முடிந்துவிடும். 4, 5, 6 மனசியாளர்களுடைய குறைக்கு சொல்லவில்லை, சாப்பாடு நல்லபடியே இருந்தால் அதை 20 லட்சம் 10 லட்சம் என்று சொல்லிக்க தேவையில்லை. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான தான தர்மங்களை செய்து தாய்மார்கள் தந்தையினுடைய கபரை அலங்கரிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையருடைய கபரை நிரந்தர தர்மங்கள் மூலம் அவர்களுடைய கபரை அலங்கரிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக. கலைவனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புத்தகருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, போற முஸ்லிம்கள் மோமியங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, யாழனுடைய தாய் தந்தையர்களை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்தார்கள் யாழ்வா, கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் யாழ்வா, எங்களை பெரிய அந்தஸ்துக்குள்ள மாற்றினார்கள் யாழ்வா, அவர்கள் எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாழ்வா, அவருடைய கபர்களை சுவர்த்த பூங்கா வாக்குவாயாக, என்னுடைய அமல்களில் அவர்களுக்கு பங்கு கொடுப்பாயாக, நம்முடைய அனைத்து நன்மைகளை அவர்களுக்கு பங்கு கொடுப்பாயாக, அவர்களுக்கு கபருக்கு செல்லக்கூடிய நிரந்தர நன்மைகளை எங்களுக்கு பாக்கியத்தை தருவாயாக, சௌக்கியத்தை தருவாயாக, கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருவாயாக.